أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله
رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ரப்பி ஜிதினே இல்மா. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் விளங்கி செயல்பட வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தோடு நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று குழுமியிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, உலகத்திலே பலவிதமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நேர்வழியை காண்பிப்பதற்காக ஒவ்வொரு தூதர்களும் காலகட்டங்களிலே வந்து போயிருக்கிறார்கள். இறுதியாக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு மனித சமுதாயத்துக்கும் உரிய ஒரு தூதராக அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்டு அல்லாஹ்வுடைய நேர்வழியை இந்த மக்கள் மத்தியிலே அவர்கள் எடுத்து காண்பித்து அல்லாஹுடைய திருப்தியின்பால் அந்த மக்கள் செல்வதற்கான அனைத்து வழிகளையும் அவர்கள் காண்பித்தார்கள். அல்லாஹுடைய கோபத்திலிருந்தும் அவனுடைய தண்டனைகளிலிருந்தும் அவர்களை தூரப்படுத்தக்கூடிய அத்தனை விவகாரங்களையும் இந்த உம்மத்துக்கு அவர்கள் சொல்லிவிட்டு சென்றார்கள். இந்த உலகத்தில் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கத்தை மிக தெளிவாக அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹு கூட தன் திருமறை குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்கிறான். சூரா முல்க் அத்தியாயம் 67 வசனம் 2 அல்லாஹ் சொல்கிறான், ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. அல்லாஹு தஆலா உங்களுக்கு வாழ்வை தந்திருக்கிறான், வாழ்வோடு அதற்கு அடுத்ததாக மரணத்தையும் அவன் ஏற்படுத்தியிருக்கிறான். இந்த வாழ்வும் மரணமும் எதற்கென்று சொன்னால், நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கால பகுதியில் நல்ல அமல்கள் நல்ல செயல்கள் யார் செய்கிறீர்கள் என்பதை, தீயதிலிருந்து விலகியவர்களாக நல்ல காரியங்கள் யார் செய்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான் இந்த வாழ்வை மரணம் அல்லாஹ் படைத்திருப்பதாக சொல்கிறார். மௌத்துக்கு பின்னால் மரணத்துக்கு பின்னால் அவர்கள் எழுப்பப்பட்டு இந்த உலகத்திலே அவர்கள் செய்து கொண்டிருந்த நல்லவைகளுக்கான கூலியாக சுவனம் கொடுக்கப்படும். அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாற்றமாக ஈமானுக்கு வெளியே அவர்கள் சென்று வாழ்ந்து செயல்பட்ட இருந்தால் அவர்களுக்கு நரகம் கொடுக்கப்படும் என்பதை அல் குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை ஒரு இலட்சியத்துக்காக படைத்திருப்பதாக இந்த வசனத்தினூடாக அவன் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். நல்ல அமல்களை செய்தவர்களாக அவர்கள் மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், அந்த மகத்தான கூலி அவர்கள் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக அல்லாஹ் தன் திருமலையிலே சொல்கிறான். எனவே நல்ல அமல்கள் நல்ல செயல்கள் என்பது அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனின் நூடாக எதை இந்த உம்மத்துக்கு காட்டினானோ அதுதான் நல்ல அமல்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எது எல்லாம் நல்லது என்று காண்பித்து எவையெல்லாம் தீமை என்று ஒதுக்கிவிட்டார்களோ அதுதான் இந்த உம்மத்து செயல்பட வேண்டிய ஒரு வழிகாட்டுதலாக இருக்கிறது. இந்த வாழ்க்கைக்கு மனிதன் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது அவன் பல கஷ்டங்களை துன்பங்களை பலதரப்பட்ட மக்களினால் அவன் சந்திக்கிறான். இத்தனை கஷ்டங்களுக்கு மத்தியில் அவன் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டதனால், அந்த கொள்கையில் அவன் உறுதியாக இருப்பதனால், அல்லாஹ்வுடைய தூதரை முழுமையான வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு அந்த அடிப்படையில் வாழ்வதனால், அவனுடைய மறுமையினுடைய பயணம் மிக வெற்றிகரமானதாகவே அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வெற்றிகரமான வாழ்க்கையினுடைய மறுமையினுடைய ரிசல்ட், அதனுடைய பெருபேறு முடிவுகளை அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுக்கு இந்த உலகத்தில் அதை காட்டிவிட்டு தான் அவனுடைய உயிரை கைப்பற்றுகிறான். அவன் வாழ்கின்ற அந்த கால பகுதியில் கொள்கை ரீதியான போராட்டத்தோடு தான் அவன் வாழ்கிறான். ஏனென்று சொன்னால், அல்லாஹ்வை ஈமான் கொண்டு ஒரு ரப்பு தான் உலகத்துக்கு இருக்கிறான் என்ற அந்த கொள்கைக்காக அவன் போராடி வாழ்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும்தான் இறுதி தூதர், அவருடைய வழிகாட்டுதல் மட்டும்தான் கடைசி வரைக்கும் வழிகாட்டுதல் என்ற அந்த கொள்கையில் உறுதியாக இருந்து போராடி வாழ்கிறான். இந்த போராட்ட வாழ்க்கையோடு அவன் நல்லறவங்கள் செய்து வாழ்ந்து மரணிக்கின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் அதற்குரிய கூலியாக அவனுடைய ரூஹை கைப்பற்றுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே இறுதி முடிவை அல்லாஹ் அறிவித்து விட்டு தான் கைப்பற்றுகிறான். சூரா ஃபுஸ்ஸிலத் அத்தியாய 41 வசன 30 அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு தத்நஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லாஹ் தஹாபு வலா தஹ்சனு. மலாய்க்கமார்கள் உயிர்களை கைப்பற்றுகின்ற நேரத்திலே அந்த மனித நேரத்திலே வந்து சொல்கிறார்கள், நல்லவர்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே உயிர்களை கைப்பற்றுகின்ற நேரத்தில் மலாய்க்கமார்கள் வந்து சொல்கிறார்கள், அல்லா தஹாஃபு வலா தஹ்சனு, நீங்கள் எந்த அச்சமும் பட தேவையில்லை, எந்த கவலையும் பட தேவையில்லை. வஅபுஷுரு பில் ஜன்னத்தில் லதீ குந்தும் துஆதுன், உங்களுக்கென்று வாக்களிக்கப்பட்டிருக்கின்ற செய்தி சுவனத்தினுடைய அந்த செய்தியை நற்செய்தியாக நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுடைய முடிவு இந்த நேரத்தில் ஏற்படுகிறது, ரூஹு கைப்பற்றப்பட போகிறது. ஆனால் நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் அது சுவர்க்கம் தான், அதுதான் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டது. அதற்காக உலகத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்தீர்கள், உழைத்தீர்கள், அதனுடைய முடிவு உங்களுக்கு நிச்சயமாக உண்டு என்ற சுபசோபர செய்தியை நீங்கள் சந்திரபதியில் பெற்றுக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த உலகத்திலே உங்களுக்கு நேசர்களாக இருந்தோம், மறுமையிலும் நாங்கள் உங்களுக்கு நேசர்களாக இருப்போம். வழக்கும் மா தஸ்தாஇ அன்ஃபுஸுக்கும், உங்களுடைய உள்ளங்கள் விரும்புகின்ற அனைத்தும் உங்களுக்கு மறுமையிலே கிடைக்கும். எனவே நீங்கள் கவலைப்படவானம் கவலைப்பட வேண்டாம். நுசுலாம் மின் கஃபூரு ரஹீம், அளவற்ற அருளாளனாகிய மன்னிப்பு வழங்கக்கூடிய அல்லாஹுடையத்திலே நீங்கள் போய் சேரக்கூடிய அந்த பாக்கியத்தை பெறக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்று அந்த மரண தருவாயிலே மலாய்க்கமார்களுடைய நற்செய்தி அவருக்கு சொல்லப்படுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், ஒரு இறை விசுவாசிக்கு மட்டும்தான் கிடைக்கிறது. அவருடைய இறுதி பயணத்திலே அவருக்கு நல்வாழ்த்து சொல்லப்பட்ட நிலையிலே தான் அவருக்கு கிடைக்கிறது. சூரா அல் ஃபஜ்ர் அத்தியாயம் 89 வசனம் 30 கூட அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யத்துன் நஃப்ஸுல் முத்மைன்னா இர்ஜிஇ இலா ரப்பிக்கி ராலியத்தம் மர்லியா. முத்மைன்னா என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான், அமைதி அடைந்த ஆத்மா என்று அல்லாஹு தஆலா அந்த ஆத்மாவுக்கு பேர் வைக்கிறான். உலகத்திலே வாழ்ந்து ஒரு மூமினாக ஒரு சரியான முஸ்லீமாக மரணிக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் அந்த மூமினுக்கு அல்லாஹ் வைக்கின்ற பேர் நஃப்ஸுல் முத்மைன்னா, அமைதியடைந்த சாந்தியான ஒரு ஆத்மாவர். அந்த ஆத்மாவுக்கு சொல்லப்படுகிறது, அல்லாஹுடைய திருப்தியின்பால் நீங்கள் போய் சேருங்கள், அல்லாஹுடைய நல்லடியார்களின் பக்கம் நீங்கள் போய் சேருங்கள் என்ற நற்செய்தி அவருக்கு சொல்லப்படுகிறது. அந்த நிலையிலே அவருடைய ரூஹு கைப்பற்றப்படுகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மூமினுடைய கடைசி முடிவின் அடையாளம் எப்படி இருக்கும் தெரியுமா? அவனுடைய ரூஹு கைப்பற்றப்பட்டால் நெற்றி முகம் அப்படியே வேர்வை கொட்டி கொண்டிருக்கும். ஒரு ஜனாசாவுடைய இறுதி முடிவின் நல்ல அடையாளங்களை எங்களுக்கு பார்ப்பதற்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாங்கள் சில சந்தர்ப்பங்களிலே சில பேருடைய சக்கராத் என்கின்ற அந்த கடைசி நிலையில் இருக்கக்கூடிய பலரை சந்தித்திருப்போம், பல பேருடைய முகங்களை நாங்கள் பார்த்திருப்போம். அந்த சந்தர்ப்பங்களிலே ஒரு சிலருடைய முகங்களை நாங்கள் பிரகாசமானதாகவும் கண்டிருப்போம், அவர்களுடைய முகத்திலிருந்து வேர்வை கொட்டி கொண்டிருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஹுஸ்னுல் ஹாத்திமா, மிகச்சிறந்த இறுதி முடிவில் அந்த அடியானு கொடுக்கப்படுகின்ற அடையாளங்கள் அது ஒன்று என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அவருடைய அந்த முடிவை நாங்கள் எல்லோரும் இருந்து பார்க்கிறோம். ஒரு ஜனாசா மரணித்து விட்டால் பலரும் அந்த இடத்தில் இருந்து அழுது கொண்டிருப்பார்கள். எங்களோடு பழகிய மிக நெருங்கிய நண்பர் மரணித்திருக்கிறார், அல்லது எங்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி நல்லதொரு நிலை கொண்டு வந்த எங்களுடைய தாய் தகப்பன் மரணித்திருக்கிறார். அந்த ஜனாசாவுடைய இழப்பை தாங்க முடியாமல் நாங்கள் கண்ணீர் விட்டு அழுவோம், உள்ளங்கள் சுமைகளை தாங்க முடியாத அளவுக்கு அந்த கஷ்டத்தில் இருந்து கொண்டிருப்போம். ஆனால் அவர்களுடைய முடிவு நல்லதாக மாறுகின்ற ஒரு நிலை ரசூலுல்லா காட்டுகிறார்கள். அவருடைய முடிவு நல்லதாக மாற அவர் உலகத்தில் நல்லது செய்திருக்க வேண்டும். நான் தந்தைக்காக தாய்க்காக எவ்வளவும் அழுகலாம், என்னுடைய பிள்ளைக்காக எவ்வளவும் அழுகலாம், ஆனால் அழுவதனால் எந்த முடிவும் வந்து சேரப்போவதில்லை, அழுவதனால் எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை. அந்த ஒரு துக்கம் சில நாட்களுக்குத்தான் எங்களுக்கு இருக்கும். எங்களை பெற்றெடுத்த தந்தையுடைய இழப்பை நாங்கள் ஒரு சில நாட்கள் மறந்து விடுவோம். அதுதான் இயற்கை. என்னோடு 24 மணித்தியாலங்கள் எனக்காக கஷ்டப்பட்டு துன்பங்களை சகித்துக் கொண்டு என்னோடு வாழுகின்ற மனைவியினுடைய இழப்பை நான் ஒரு சில நாட்களுக்கு தான் தாங்கிக் கொள்வேன். அந்த இழப்பு ஒரு சாரால் அல்லது ஒரு சில நேரங்களில் எல்லோரும் மறந்து விடுவார்கள். அதற்கு பிறகு அவர் இன்னொரு திருமணத்தை முடிப்பார். அல்லது அந்த மனைவியுடைய கணவன் மரணித்தால் அந்த மனைவியால் தாங்க முடியாது. அந்த பெண்ணும் 4 மாதம் 10 நாள் அந்த இத்தாவுடைய காலத்தை முடிக்கிற வரை அந்த பெண்ணும் கஷ்டத்தோடு இருப்பார். அதையும் தாண்டி ஒரு சில காலங்கள் இருப்பாள். அந்த பெண்ணுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்று இன்னும் ஒரு திருமணத்தை நடத்தி வைத்து விட்டால் முந்தைய கணவனை பற்றி அவளுக்கும் கணக்கில்லாமல் போய்விடும். இதுதான் உலக வாழ்க்கை. அல்லாஹ் அதைத்தான் தன் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். சூரா முஃமின் முனாஃபிகூன் அத்தியாயம் 63 வசனம் 9-11 வரைக்கும் அல்லாஹ் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். விசுவாசிகளே, உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அல்லாஹ்வை நினைவூட்டுவதிலிருந்து உங்களை பாராமுகமாக்கிவிடக் கூடாது. நீங்கள் பிள்ளைக்காக, மனைவிக்காக, சொத்தை சேகரிப்பதற்காக, வளர்ப்பதற்காக எவ்வளவு பாடுபடுகிறீர்கள், அந்த கஷ்டம் பாடுபடுகின்ற அனைத்தும் இந்த உலகத்தில் அழிந்து போகின்ற ஒரு வாழ்க்கைக்காக படுகிறீர்கள். ஆனால் நீங்கள் உழைக்கலாம், மனைவி மக்களை வாழ வைப்பதற்காக நீங்கள் உழைக்கலாம். உங்களுடைய உழைப்பு அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதில் உங்களை ஓரம் கட்டிவிடக் கூடாது. மறுமையுடைய சிந்தனையை விட்டு உங்களை ஓரம் கட்டிவிடக் கூடாது. சில பேர் உழைக்கிறார்கள், 24 மணித்தியாலங்களும் உழைக்கிறார்கள். உழைக்கின்ற அந்த மனிதர்கள் அல்லாஹுக்கு சுஜூது செய்வதற்கு நேரம் ஒதுக்க மாட்டார்கள், அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்கு ஒரு சில சந்தர்ப்பத்தில் ஒரு நேரத்தை ஒதுக்க மாட்டார்கள். எப்போதும் அவர் 24 மணித்தியாலமும் தனக்கு கிடைத்த லாபத்துக்காக அவர் உழைத்துக் கொண்டிருப்பார். அல்லாஹ் சொல்கிறார், அது நல்ல பண்பு அல்ல. யாரை அழைத்து சொல்கிறான் தெரியுமா? மூமின்களை அழைத்து தான் சொல்கிறான். ஏன்? அவர்கள் அல்லாஹை நம்பியவர்கள். மறுமையிலே அவர்கள் சுவனத்தை அடைய வேண்டும் என்று அந்த இரக்கத்தோடு அல்லாஹ் சொல்கிறான். கருணுல்லா ரஹ்மான் இந்த உலகத்திலே மூமின்களுக்கு அது நசிய சொல்கிறான். ஏனென்றால் முஸ்லீம் அல்லாதவர்கள் அதை நம்ப போவதில்லை. அவர்கள் உலகம்தான் வாழ்க்கை என்று அதற்காக உழைத்து வாழ்ந்து மரணிப்பார்கள். அல்லாஹை நம்பின மூமின் அப்படி இருக்க முடியுமா? இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் விசுவாசிகளே, விசுவாசம் கொண்ட மக்களே என்று அல்லாஹ் அழைத்து சொல்கிறான். உங்களை இந்த உலகம், இந்த உலகத்தில் நீங்க வாழ்கின்ற உங்களுடைய குடும்பம், உங்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதை விட்டு உங்களை பாராமுகமாக்கி விடக்கூடாது, அந்த சிந்தனை விட்டு உங்களை திருப்பிவிடக் கூடாது என்ற அந்த செய்தியை அல்லாஹ் எங்கள் மீது இரக்கம் கொண்டவர்களாக சொல்கிறான். அன்பா அந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மூமினுடைய உயிர் கைப்பற்றப்படுகின்ற போது எப்படி இருக்கும் என்பதை சொல்கிறார்கள். ஒரு மூமினுடைய உயிர் அப்துன் மூமின், ஒரு மூமினுடைய உயிர், ஒரு அடியான் அவன் மரணிக்கின்ற போது அந்த ரூஹை கைப்பற்றுகின்ற சந்தர்ப்பம் எப்படி இருக்கும் என்று சொல்கிறார்கள். அவனுடைய மரண தருவாய் அவன் இருக்கின்ற போது வானத்திலிருந்து மலாய்க்காமார்கள் விசேடமாக வருகிறார்கள். அவர்கள் வருகின்ற போது சுவனத்தில் இருந்து கஃபன் துணியை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள், சுவனத்தினுடைய வாசனைகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். வந்து இந்த மனிதனுடைய ரூஹை கைப்பற்றுகின்ற அந்த மலக்குல் மௌத் வருகின்ற வரைக்கும் அவர்கள் அப்படியே ஓரமாக இருக்கிறார்கள். எந்த அளவு ஓரமாக இருப்பார்கள் என்றால், இந்த மரண தருவாயில் இருக்கின்ற மனிதனுடைய கண் பார்வை எந்த அளவு தூரத்துக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு, அந்த மனிதன் பார்க்கின்ற அளவுக்கு தூரத்தில் அவர்கள் நிற்பார்கள். மலக்குல் மௌத் அந்த மூமினுடைய தலைமட்டிலே பக்கத்திலே வந்து சொல்வார், யா ஐயத்து நஃப்ஸு தய்யிபா, மிக சிறந்த ஒரு ஆத்மாவே, உன்னுடைய உடலில் இருந்து ரூஹு வெளியேறட்டும் என்று அவர் சொல்லுவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மூமினுடைய ரூஹ், அவனுடைய உயிர் உடலில் இருந்து வெளியேறுகின்ற போது நாங்கள் தண்ணீர் கோப்பை ஒன்றை இப்படி எடுத்து கீழே கவிழ்த்தினால் அது சொட்டு சொட்டாக இலகுவாக கொட்டி கொண்டு போகும். அதுபோல ஒரு மூமினுடைய ரூஹ் மிக இலகுவாக அவனுடைய உடலில் இருந்து வெளியேறும். அந்த ரூஹ் வெளியேறிய உடனேயே வந்த மலாய்க்கமார்கள், சுவனத்திலிருந்து கஃபன் துணியை கொண்டு வந்த அந்த மலாய்க்கமார்கள் உடனடியாக அந்த ரூவை அந்த துணியில வைத்துக் கொள்வார்கள். நறுமணம் கமழுகின்ற அந்த நறுமணத்தையும் வைத்து விடுவார்கள். அந்த ரூஹ் அப்படியே வானத்தை நோக்கி கொண்டு செல்லப்படும். முதலாவது வானம் தட்டப்படும், கதவை திறந்து விடுங்கள் என்று இந்த மலாய்க்கமார்கள் சொல்வார்கள். அப்போது அந்த மலாய்க்கமார்கள் மலக்குகள் கேட்பார்கள், நீங்கள் யாருடைய ரூகை கொண்டு வந்திருக்கிறீர்கள்? மலக்குகள் சொல்வார்கள், இந்த உலகத்திலே வாழ்ந்த மிக சிறந்த ஒரு மனிதன், இன்னாருடைய மகன், இன்னாருடைய ரூகை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்வார்கள். அவனுக்காக அந்த முதல் வானத்தின் கதவு திறக்கப்படும். பிறகு அவர்கள் இரண்டாவது வானத்துக்கு செல்வார்கள், இரண்டாவது வானத்தினுடைய கதவும் திறக்கப்படும். இப்படி ஏழு வானம் வரைக்கும் அந்த மலாய்க்கமார்கள் இந்த மனிதனுடைய ரூகை கொண்டு சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அங்கு அல்லாஹ் சொல்லுவான், இந்த மனிதனுடைய உயிரை மீண்டும் அவனுடைய உடலில் நீங்கள் சேர்த்து விடுங்கள், இவனுடைய பதிவேட்டை இல்லையின் என்கின்ற பதிவேட்டில் நீங்கள் சேர்த்து விடுங்கள், இவனை நான் மண்ணிலிருந்து படைத்தேன், மண்ணிலிருந்தே நான் மீண்டும் உன்னை எழுப்புவேன் என்று அல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு அந்த ரூகை மலாய்க்கமார்கள் இந்த மனிதனுடைய உடலிலே கொண்டு வந்து சேர்த்து விடுவார்கள். அதுதான் கபரிலே அந்த மனிதன் கேள்வி கேட்கின்ற நிலைமை உருவாக்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் மரணித்ததற்குடன் அந்த ஜனாசாவை நாங்கள் எல்லோரும் தூக்கிச் செல்லுகிறோம். எதற்காக? நல்லடக்கம் செய்வதற்காக. முஸ்லீம்களை பொறுத்தவரையில் ஒருவர் மரணித்து விட்டால் 24 மணி தியாலங்களுக்குள்ளால் நாங்கள் உடனடியாக அவர் அடக்கம் செய்கின்ற பணியில் ஈடுபடுகிறோம். முடிந்தால் ஒரு மணி தியாலத்துக்குள் முடிந்தாலும் அதை நாங்கள் செய்து விடுவோம். ஏன்? ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு நல்ல மையத் அது சொல்கிறது, கத்திமூனி கத்திமூனி, என்னை அவசரமாக கொண்டு போய் என்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்த்து விடுங்கள், நீங்கள் இன்னும் என்னை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள், என்னை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், என்னை அவசரமாக கொண்டு போய் சேர்த்து விடுங்கள் என்று அந்த ஜனாசா சொல்லுகிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதை தூக்கிச் செல்கின்றவர் யாரும் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள், அந்த ஜனாசாவோடு செல்கின்றவர்கள் யாரும் அதை உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த மையத்தை அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறது, நாங்கள் அவரை எங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறோம்? கபூர்ல வைக்க போகிறோம். அவருக்கு ஏற்ற வகையில் 6 அடி நிலம், 2 அடி அகலம், அதை விட குறைவான ஒரு குழியில் அவரை கொண்டு போய் சேர்க்க போகிறோம். அந்த ஜனாசா சொல்கிறது, என்னை கொண்டு போய் அவசரமாக அந்த இடத்திலே சேர்த்து விடுங்கள் என்று சொல்கிறது. மையத்தை நாங்கள் அடக்கி விட்டு மண்ணையும் போட்டு விட்டு பல கவலைகளோடு துன்பங்களோடு அந்த மையத்தை அந்த இடத்தை விட்டு நாங்கள் திரும்புகிறோம். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த மையத் நல்ல ஒரு மூமினாக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்த அந்த மையத், அந்த இடத்துல 2 மலாய்க்கமார்கள் வருவார்கள். அவர்கள் பார்ப்பதற்கு மிக வெண்மையான முகத்தை உடையவர்கள். சூரியன் எப்படி பளிச்சென்று தெரிகிறதோ அது போன்ற வெண்மையான முகத்தை உடைய 2 மலாய்க்கமார்கள் கபருக்கு வருவார்கள். வந்த அந்த மனிதர்கள் கேட்பார்கள், உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய மார்க்கம் என்ன, உங்களிடத்தில் அனுப்பப்பட்ட தூதர் யார்? இந்த 3 கேள்வியும் கேட்கின்ற போது அந்த மனிதன் சொல்வான், என்னுடைய ரப்பு அல்லாஹ், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், எங்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்வான். சுவர்க்கத்திலிருந்து சத்தம் ஒன்று ஏற்பட அந்த கபருக்கு, இந்த மனிதன் உண்மையை சொல்லிவிட்டான். எனவே சுவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு விரிப்பை இந்த கபரில் அவனுக்கு விரித்துக் கொடுங்கள், சுவனத்தினுடைய ஒரு ஆடையை இவனுக்கு அணிவித்துக் கொடுங்கள், சுவனத்தினுடைய ஒரு கதவை இவனுக்காக திறந்து விடுங்கள் என்று சொல்லப்படும். பிறகு இன்னும் ஒரு மனிதர் வருவார், அவர் பார்ப்பதற்கு அழகான முகத்தை உடையவர், அழகான ஆடை அணிந்திருப்பார், அந்த ஆடையில் நறுமணம் வீசக்கூடியதாகவும் இருக்கும். இந்த மையத்தை அடக்கம் செய்யப்பட்ட அந்த மையத்து கேட்கும், நீ யார், நான் உன்னை கண்டதில்லையே, மிக அழகாக இருக்கிறாய், நீ யார்? அப்போது அந்த மனிதர் சொல்வார், நான் தான் அமல் சாலிஹ், நீ உலகத்திலே செய்த நல்ல அமல்கள், அந்த நல்ல அமல்களை அல்லாஹ் ஒரு மனிதனுடைய தோற்றத்தில் இன்றைக்கு முன்னிடத்தில் என்னை இப்படி அனுப்பி வைத்திருக்கிறான்னு சொல்லுவார். அப்ப இந்த மனிதன் தர்மா சொல்லுவான், யா அல்லாஹ் அக்கிமிஸ் ஸாஅ, உடனே மறுமையை நீ உண்டாக்கி விடு என்று இந்த மனிதன் கேட்பான். இப்போது மண்ணறையிலே இவர் இவ்வளவு இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பதனால், மண்ணறையிலே இவருக்கு இவ்வளவு இன்பம் என்று சொன்னால், மறுமையை உண்டாக்கி சுவனத்தில் கிடைக்கக்கூடிய இன்பம் எத்தகையதாக இருக்கும்? அந்த சுவனத்தினுடைய இன்பத்தை அனுபவிப்பதற்காக அவர் சொல்கிறார், மறுமையால் தான் நீ உண்டு பண்ணு, உடனடியாக மறுமையை ஏற்படுத்தன்னு கேட்பார். அங்க என்ன சொல்லப்படும் என்றால், நம் கனவுமத்தில் அரூஸ், நீங்கள் புதிய ஒரு மாப்பிள்ளை தூங்குவது போல இந்த இடத்துல தூங்கிக் கொள்ளுங்கள், இந்த இடத்திலே இந்த மண்ணறையிலே நீங்க புதிய ஒரு மாப்பிள்ளை தூங்குவது போல தூங்கி விடுங்கள். எது வரைக்கும் என்றால், அல்லாஹ் உங்களை உயிர் கொடுத்து மறுமையில எழுப்புகின்ற வரைக்கும் நீங்கள் தூங்கி விடுங்கள் என்று சொல்லப்படும். அவர் அப்படியே உறங்கி விடுவார். மறுமையில் அவர் எழுப்பப்படுகிற வரைக்கும் அந்த மூமின் அந்த கபரிலே அப்படியே உறங்கி விடுவார். அவர் வெற்றி பெற்ற ஒரு மூமின், அவருடைய ரிசால்ட் இந்த உலகத்தில் காட்டப்பட்டு விட்டது. மறுமையினால் உண்டாக்கப்படும், மறுமையினால் உண்டாக்கப்பட்டு மனிதர்கள் எல்லோரும் ஒரு மைதானத்திலே ஒன்று திரட்டப்படுவார்கள். அதனுடைய நிலைமை அல்குர்ஆன் விவரிக்கிறது. சூரா முஃமினூன் அத்தியாயம் 23 வசனம் 101 அல்லாஹ் சொல்கிறான், மறுமையுடைய அந்த நிகழ்வு ஏற்படுகின்ற போது சூர் ஊதப்படும். மக்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு இருப்பார்கள், தெரிந்தவர்கள் எல்லோரும் இருப்பார்கள், குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருப்பார்கள், சொந்தம் பந்தம் எல்லாம் இருக்கும், எல்லோரும் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் சொந்தம் பந்தத்தை பற்றி விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று ஒருவருக்கொரு விசாரணை செய்து கொள்ளவும் மாட்டார்கள். ஏன் தெரியுமா? அந்த நாளில் ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன நடக்க போகிறது என்ற நிலையிலே தான் ஒவ்வொரு சிந்திப்பானே தவிர தன்னோடு இருந்த தாயை பற்றியோ தந்தையை பற்றியோ யோசிக்க மாட்டான். தன்னுடைய மனைவியை பற்றியோ பிள்ளைகளை பற்றி யோசிக்க மாட்டான். தன்னுடைய குடும்ப உறவுகளை பற்றி அவன் சிந்திக்க மாட்டான். சூரா அபசா அத்தியாயம் 80 வசனம் 33 அல்லாஹ் சொல்கிறார், அந்த பெரும் சத்தம் மறுமையுடைய சத்தம் ஏற்பட்டு விட்டால் யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபத்தி வ பனீஹி, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனைவி மக்கள் பிள்ளைகள் பெற்றோர்களை விட்டு அவன் விரண்டு ஓடுவார். கிட்ட வந்து விடாதீர்கள், பக்கத்துக்கு வந்து விடாதீர்கள், அருகாமையில் நிற்காதீர்கள். உங்களுக்கும் எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை திசை திருப்புகின்ற ஒரு காரியம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அவனுக்கு என்ன நடக்க போகிறது என்ற சிந்தனையில் அவன் இருப்பானே தவிர பெற்ற தாயை கவனிக்க மாட்டான், பெற்ற தந்தையை கவனிக்க மாட்டான், கூட பிறந்த அண்ணன் தம்பி சகோதரர் சகோதரி கவனிக்கவே மாட்டான், அவனுடைய பிள்ளையும் அவன் கவனிக்க மாட்டான். அதெல்லாம் உலகத்தோடு முடிந்து விட்டது. உயிர் பிரிந்தவுடன் சொந்தம் பந்தம் எல்லாம் முடிந்து விட்டது. எனவே மறுமையிலே ஒவ்வொருவரும் இன்றைக்கு எனக்கு என்ன நடக்க போகிறது, நான் போய் சேரக்கூடிய இடம் எதுவாக இருக்கும், இன்றைக்கு நான் அதாபிலிருந்து தப்பக்கூடியவனா, என்னுடைய விசாரணை இலகுவாக முடியுமா, நான் சூனத்தை போய் சேருவேனா, அதைத்தான் அவன் யோசிப்பான். மற்றவர்கள் சூனம் போவார்களா நரகம் போவார்கள் அதை பற்றி அவன் சிந்திக்கவே மாட்டான். அவன் மட்டும் அந்த இடத்துல சுயநலவாதியாகத்தான் இருப்பான். அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் நீங்கள் வாழுகின்ற போது எல்லாவற்றிலுமே ஒரு நடுநிலைமை கையாள வேண்டும். ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் சதா குடும்பம் என்பதற்காக குடும்பத்துக்கே அவன் உழைத்துக் கொட்டக்கூடாது. சதா இபாதத் என்று இபாதத்துக்காகவே அவன் தன்னை அர்ப்பணித்து விடவும் கூடாது. அவன் இபாதத்தும் செய்ய வேண்டும், குடும்ப வாழ்க்கையும் நடத்த வேண்டும், அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமையை மறக்காமல் மறுமைக்காக அவன் தன்னை தயார்படுத்தவும் வேண்டும். எல்லாவற்றிலும் ஒரு பேலன்ஸ், ஒரு நடுநிலைமையை தான் ஒரு உண்மையான மூமின் இந்த உலகத்திலே கையாளுவான். அதனால தான் மூமின்களே என்று அழைத்து அல்லாஹ் இந்த உபதேசத்தை செய்கிறான். மறுமையுடைய அந்த விசாரணையின் போது ஒவ்வொருவரும் சுயநலவாதிகளாக மாற செய்வார்கள். இன்றைக்கு நாங்கள் எல்லோரும் தெரிஞ்ச முஹப்பத்துக்காக பழகியர் முகத்துக்காக கூடியிருக்கிறோம். மறுமையில் உங்களுக்கு எனக்கு என்னவென்றே தெரியாது, அந்நியவர்களாக நாங்கள் பிரிந்து விடுவோம் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற போது யாரை வைத்து சொல்கிறான் தெரியுமா? தன்னுடைய தாய், தகப்பன், மனைவி, பிள்ளையை வைத்து தான் அல்லாஹ் தான் சொல்கிறான். அடுத்த வீட்டாரை விட்டு நீங்கள் விரண்டு ஓடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லவே இல்லை. உங்களுடைய சொந்த பந்தங்களை விட்டு நீங்கள் விரண்டு ஓடுவீர்கள் என்று கூட அல்லாஹ் சொல்லவில்லை. உங்களை பெற்றெடுத்த பிள்ளைகளை விட்டு தான் நீங்கள் விரண்டு ஓடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழ்நிலை. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மர்மையில் மக்கள் எல்லோரும் எழுப்பப்படுவார்கள், நிர்வாணமாக இருப்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குற, அல்லாஹ்வுடைய தூதரே, மக்கள் மர்மையில் எழுப்பப்பட்டால் நிர்வாணமாக இருப்பார்களா? அப்படியாக இருந்தால் ஒருவர் ஒருவரை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகுமே என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி யாரும் இல்லை ஆயிஷா, அன்றைக்கு உருவாகாது. ஏன் தெரியுமா? இவர் நிர்வாணமாக இருக்கிறாரா நான் நிர்வாணமாக இருக்கிறான்னு மனிதன் பார்க்க மாட்டான். அல்லாஹும் தாலா கபூர்ல இருந்து எழுப்புகின்ற மனிதனை அப்படி எழுப்புகிறான். அவனுக்கு என்ன நடக்கிறது என்று அந்த பார்வையிலே அவன் போய் கொண்டிருப்பான். அங்க யாரும் யாரையும் திரும்பி பார்க்கின்ற ஒரு பார்வையில் இருக்க மாட்டார்கள். யாரும் யாரையும் கவனிக்கின்ற நிலையிலும் இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு என்ன நடக்கும் என்ற நிலையிலே போவார்கள். அல்லாஹும் தாலா அந்த நாளில் சூரியனை ஒரு மைலுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்துவான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சூரியன் ஒரு மைலுக்கு பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தப்படும். நிலைமை எப்படி இருக்கும்? இப்போது குவைத்தில் உள்ள நிலைமை 40 டிகிரி செல்சியஸ் எங்களால் தாங்க முடியாமல் இருக்கிறது. அது 50 ஆயினம் என்றால் ரூமுக்குள்ளே தான் உட்கார வேண்டும். ஆபீஸுக்கு போவதும் ரூம்ல இருப்பதும் தான், வெளியில ஒரு 5 நிமிஷம் கூட தலை காட்ட முடியாது. அந்த 50-80 ஆயினால் நாட்டுக்கு எப்போ போகலாம் என்று விசாரிக்கிறதுல தீவிரமாக இருப்போம். நிலைமை அவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. இத்தனைக்கும் 80 செல்சியஸ் டிகிரி தான் சொல்கிறார்கள். சூரியன் கோடான கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது. இந்த கோடான கோடி மைல்களுக்கு அப்பால் சூரியனுடைய சூட்டை எங்களால் இப்போது தாங்க முடியாது. வெயில் அடிக்கின்ற போது நெருப்பு காற்றாதான் அடிக்குது. மறுமையில் அதே சூரியன் பல மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த சூரியன் ஒரு மைல்களுக்கு பக்கத்தில் கொண்டு வந்தால் நிலைமை எப்படி இருக்கும்? ரசூல் அதையும் சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலிருந்தும் வேர்வை கொட்டி கொண்டிருக்கும். அந்த வேர்வை 70 முழங்கள் பூமிக்கு செல்லும். ஒவ்வொரு மனிதனுடைய வேர்வை மேனியிலிருந்து வடிகின்ற போது அது 70 முழங்களுக்கு பூமியிலே போய் புதைத்துக் கொள்ளும். அந்த அளவுக்கு மனிதனுடைய உடலிலிருந்து வேர்வை வடிந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, அந்த வேர்வையினாலே அவர்கள் மூழ்கடிக்கப்படுவார்கள். அங்கு மழை பெய்யாது, வெள்ளம் ஏற்படாது. மனிதனுடைய வேர்வையே அவனை வெள்ளத்தில் மூழ்கடிக்கக்கூடிய அளவுக்கு பயங்கரமான சூழ்நிலை இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், சில பேருடைய கண்டை கால் வரைக்கும் அந்த வேர்வை இருக்கும், சில பேருடைய முட்டுக்கால் வரைக்கும் அந்த வேர்வை இருக்கும், இன்னும் சில பேருக்கு இடுப்பு வரை இருக்கும், இன்னும் சில பேருக்கு காது வரைக்கும் வேர்வையில அவர்கள் மூழ்கி கொண்டிருப்பார்கள். அந்த அளவுக்கு வேர்வை இருக்கும். ஏன் தெரியுமா? மனிதர்கள் செய்த பாவத்துக்கு இந்த அளவுக்கு ஏற்ப அல்லாஹ் அந்த சூழ்நிலை ஏற்படுத்துகிறான். நன்மை செய்தவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள். எப்படி? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நாளை மறுமையில் இந்த பயங்கரமான சூடு ஏற்பட்டு மனிதர்கள் அவர்களுடைய வேர்வையினால் மூழ்கடிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சிலருக்கு நிழல் கொடுக்கிறான். இந்த வேர்வையில் மூழ்கடிக்கப்படுகின்றவர்கள் அவர்கள் தப்பிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இந்த உலகத்திலே நீதமான ஆட்சி செய்கின்ற ஒரு ஆட்சியாளர், அல்லாஹுக்காக தன்னுடைய வாலிபத்தை கழித்த ஒரு வாலிபன், அவனை அல்லாஹ் அந்த இடத்திலே பாதுகாக்கிறான். ஒரு அழகிய பெண்ணோடு விபச்சாரம் செய்வதை அவள் அழைக்கிறார். அழைக்கின்ற போது அல்லாஹுக்கு பயந்து ஒதுங்கி செல்கிறாரே, அவனுக்கு அல்லாஹு தஆலா அந்த இடத்துல நிழல் கொடுக்கிறான். ஒரு மனிதன் எப்போதும் பள்ளியை பாங்கு சொன்னால் பள்ளியோடு தொடர்பாக வேண்டும் என்ற வக்கத்துக்காக அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். பள்ளியோடு தான் அவருடைய உள்ளம் எப்போதும் தொடர்புடையதாக இருக்கிறது. பாங்கு சொன்னால் பள்ளி வாசலுக்கு சென்று நாங்கள் தொழ வேண்டும், தொழுகையுடைய நேரத்தை அவர் எதிர்பார்க்கிறார். பள்ளியோடு அவருக்கு எப்போதும் தொடர்பு அவர் ஏற்படுத்திக் கொள்கிறார். இவரையும் அல்லாஹு தஆலா அந்த நாளில் நிழல் கொடுக்கக்கூடிய மக்களில் ஒருவராக சேர்க்கிறான். ஒருவர் தன்னிடத்திலே செல்வம் இருக்கின்ற அளவுக்கு கொடுக்கிறார், இருக்கிறது அல்லது இல்லாமல் இருக்கிறது, ஏதோ அல்லாஹுக்கு பயந்தவர் சதக்கா கொடுக்கிறார். அவருக்கு வலது கையால் கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் கொடுக்கிறார். இவரையும் அல்லாஹு தஆலா அந்த நிழலில், அவனுடைய நிழலுக்கு இல்லாத மக்களுக்கு நிழல் கொடுக்கக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ் இவனுக்கும் நிழல் கொடுக்கிறான் என்று நிழல் பெறக்கூடிய அந்த பட்டியலை ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொண்டு செல்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, இவர்கள் எல்லாம் நல்ல மூமிங்களாக இந்த உலகத்திலே வாழ்கின்றவர்கள். எனவே அந்த பயங்கரமான அந்த சூட்டினுடைய நிழலின் போது, அந்த சூட்டினுடைய நிலவரங்களின் போது இந்த நல்ல மூமிங்கள் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டவர்களாக அவர்கள் அந்த இடத்திலே இருந்து அல்லாஹ்வுடைய நிழலுக்கு கீழால் அவர்கள் நிழல் பெறுவார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே மனிதன் வாழ்கின்ற போது அவனுடைய செயல்களுக்கு ஏற்பத்தான் நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா கூலி கொடுக்கிறான். சூரா ஆல் இம்ரான் அத்தியாயம் 3 வசனம் 185 அல்லாஹ் சொல்கிறான், குல்லு நஃப்ஸின் ஜாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த உலகத்திலே மரணத்தை சுவைத்து தான் ஆகணும். உயிர் வாழ்வதற்கென்று யாருமே இல்லை. எங்களுக்கு முன்னால் சென்றவர்கள் எத்தனையோ பேர் மரணித்திருக்கிறார்கள். நாங்களும் மரணிப்போம், பின்னால் வரக்கூடியவர்கள் மரணிப்போம், மரணிக்க கூடியவர்கள். உலகத்திலே யாருக்கும் நிரந்தர வாழ்வை அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. ஆனால் மறுமையிலே சும்மா துவப்பூன உஜூரகும், நாங்கள் அவர்களுடைய கூலியை மறுமையில் பூர்ணமாக கொடுப்போம். அதில் யாருக்கும் குறை வைக்க மாட்டோம், யாருக்கும் அநியாயம் செய்யவும் மாட்டோம். அவர்களுடைய கூலிகள் சம்பூர்ணமாகவே கொடுத்து விடுவோம். நல்லவர்களுக்கும் சம்பூர்ணமான கூலி கிடைக்கும். அல்லாவுக்கு மாற்றமாக, இந்த அல்லாவுடைய கட்டளைக்கு மாற்றமாக பாவத்திலே அவர்கள் வாழ்ந்தவர்கள், நிராகரிப்பாளர்கள், அவர்களுடைய கூலி முழுமையாக கொடுக்கப்படும். இந்த கூலி எப்படி கணிப்பீடு செய்கிறது தெரியுமா? அல்லாஹ் அதிலே ஒரு நியாயத்தை வைத்திருக்கிறான். சூரா காஃப் அத்தியாயம் 50 வசனம் 17 அல்லாஹ் சொல்கிறான், இது யத்தலக்கல் முத்தலக்கியான் அனில் யமீனி வானி ஷிமால் கஈதுன் மா யல்ஃபிலு மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். மனிதர்கள் பேசக்கூடிய எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் அதை பதிவு செய்கின்ற ரகீப் அத்தீதுகள் அல்லாஹ் தஆலா வலதிலும் இடதிலும் அமைத்து வைத்திருக்கிறான். இங்கே பட்டோலை எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. நான் இப்போது பேசுவதும் எழுதப்படுகிறது. நீங்கள் எந்த உணர்வோடு இருந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதும் அல்லாஹுக்கு தெரியும். நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் எழுதப்படுகிறது. எங்களுக்கு அல்லாஹ் எப்போதுமே ரெக்கார்டாக்கூடிய ஒரு பதிவேட்டை அவன் ஏற்படுத்தி இருக்கிறான். இங்கே பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. ரகீப் அதீத் மலாய்க்கமார்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு மூமின்டையும் எழுதுவார்கள், ஒரு மூமின் அல்லாத மனிதனையும் எழுதுவார்கள். இந்த பட்டோலை அல்லாஹ் நாளை மறுமையில் அப்படியே கொண்டு வந்து கொடுப்பான். அவனுடைய விசாரணை நீதமானதாக இருக்கும். நல்லவனுக்கும் பட்டோலை கையில் கொடுக்கப்படும், கெட்டவனுக்கும் பட்டோலை கொடுக்கப்படும். சூரா ஹாக்கா அத்தியாயம் 69 வசனம் 19 அல்லாஹ் சொல்கிறான், யாருடைய பட்டோலை நாளை மறுமையில் அவருடைய வலது கையில கொடுக்கப்படுமோ அவருக்கு சொல்லப்படும், ஹா உமுக்ரா கிதாபியா, உங்களுக்கு இன்றைக்கு உங்களுடைய பட்டோலை தரப்பட்டிருக்கிறது. நீங்க உலகத்தில் என்னென்னலாம் செய்திருக்கிறது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் இப்போது வாசித்து பாருங்கள். நல்லா வாசிக்க சொல்லுவார், அவர் வாசிப்பார், அவர் வாசிப்பார். ஒரு மூமினி எப்படி நிலைமை இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். அவர் வாசிக்கின்ற போதே சந்தோஷப்படுவார். அவர் என்ன சொல்வார் என்றால், இன்னி லலந்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா, இந்த நாள் வரும் என்று எனக்கு தெரியும், அல்லாஹ் மர்மையை உண்டு பண்ணுவான் என்று எனக்கு தெரியும், மர்மையுடைய நாளில் நான் நட்கூலி பெற்றவனாக சுவனம் போக வேண்டும் என்று உறுதியாக உலகத்தில் வாழ்ந்தவன் நான். இன்றைக்கு என்னுடைய பட்டோலை மாஷா அல்லாஹ் ஹைரா இருக்குது, என்ன பட்டோலை எந்த குழப்பமும் இல்லை. நான் எதிர்பார்த்த நம்பிக்கொண்டிருந்த நான் செய்த அமலுக்கான கூலி பட்டோலையின் ஊடாக எனக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவர் அந்த பட்டோலை எடுத்து குடும்பத்தார் இடத்துல வருவார். பாருங்கள், இப்போது அவர் குடும்பத்துக்கு திரும்புவார். ஏன், இப்போ ரிசால்ட் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. வயம் கல்வியில் அகலிஹி மஸ்ரூரா, சூரா இன்சிகாக் அத்தியாயம் 84 வசனத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான், அவர் தன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் திரும்புவார். திரும்பி சொல்லுவார், இதோ பாருங்கள், இப்போ பாருங்கள், இப்ப விசாரணை முடிந்து ரிசால்ட் கையில கொடுக்கப்பட்டு இவர் போகின்ற இடம் தாராளமாக காட்டப்பட்ட பிறகு தான் குடும்பத்தை வருவார். மனிதன் நிலைமை பார்த்தீர்களா, எப்படிப்பட்ட நிலையில மனிதன் வாழ்ந்து உலகத்தில் மறைக்க இருக்கிறான். அதனாலதான் அல்லாஹ் சொல்றார், யாரை நம்பி உலகத்தில் அமல பால் விட்டுடாதீங்க, அழிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்காதீர்கள், நாளை மறுமையெல்லாம் காட்டுவார். இவர் அதை எடுத்துக்கொண்டு சந்தோஷமா சுருக்கம் போவார். அடுத்த நிலைமை அல்லாஹ் சொல்கிறான், இன்னொரு சாராருக்கு இடது கையில பட்டோலை கொடுக்கப்படும், அவருடைய முதுகுக்கு பின்னால் இடது பக்கத்துல கையில கொடுக்கப்படும். அவர் சொல்லுவார், இது என்ன பட்டோலை, யா லைதஹா, எனக்கு ஏற்பட்ட கேடே, வலம் அத்ரிமா ஹிசாபியா, இந்த மர்மை நாளுடைய விசாரணையை நான் தெரியாமல் இருந்திருக்க வேண்டுமே, இப்போ தெரிய வந்து விட்டது, விசாரணை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, முடிவு கையிலே தரப்பட்டிருக்கிறது, காலத்தில் காலியா, முடிவு எல்லாம் முடிவு செய்யப்பட்டு விட்டது. அலக்கண்ணி சுல்தானியா, நான் உலகத்திலே வாழ்கின்ற போது எனக்கு எவ்வளவு பணம் இருந்தது, சொத்து இருந்தது, இன்றைக்கு எதுவுமே பலன் தரவில்லை, எல்லாமே அழிந்து விட்டது, என்னை காப்பாற்று எதுவுமே இல்லை. அவர் ஓடுவார், அல்லாஹ் சொல்வான், பிடிங்கள் அவனை, மலாய்க்கமாரங்கள் எல்லாம் கட்டளை இடுவான், பிடியுங்கள் அவனை, 70 முழு சங்கிலிகளினால் அவனை பிணையுங்கள், நரகத்தில் கொண்டு போய் தூக்கி போடுங்கள் என்றதாக கட்டளை இடுவார். அப்படியான ஒரு சூழ்நிலை நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா பதிவேட்டை முன்வைத்தே மனிதனுக்கு தீர்ப்பு சொல்கிறான். எவ்வளவு ஒரு நியாயம் உள்ள மாலிக்யவுமித்தீன் என்று நாங்கள் சூரத் ஃபாத்தியாவில் ஓதுகிறோம். நியாய மறுமையினாருடைய நியாய தீர்ப்பினாருடைய அதிபதி அவன், அந்த அதிபதி நியாயமாகவே நடக்கிறான். உலகத்தில் எது ஒன்று வேணுமானாலும் எவிடன்ஸ் கொண்டு வாருங்கள் என்று கேட்பார்கள். நான் இந்த குற்றம் செய்தேனா, நான் செய்ததாக ஏதாவது ஆதாரம் உண்டா, நான் பேசியதற்கு ஆதாரம் உண்டா, நான் அப்படி செய்ததாக ஏதாவது ஆதாரம் உண்டா, என்னை நீங்கள் குற்றவாளியாக்க வேண்டுமானால் அதற்குரிய ஆதாரத்தை கொண்டு வாருங்கள் மனிதன் கேட்கிறான். அல்லாஹு தஆலா அந்த ஆதாரத்தை அவனிலிருந்தே எடுத்து காட்டுகிறான். நீ பார், இன்றைக்கு நீ உனக்கு ஆதாரம் உன்னிலிருந்து தான் வந்திருக்கிறது, நானாக உருவாக்கி ஆதாரத்தை கொண்டு வந்து உன்னை நரகத்தில் போடவில்லை, நானாக உன்னை தண்டிக்கவும் இல்லை, உனக்கென்ன நியமிக்கப்பட்டவர்கள் எழுதின பட்டோலை இது, நீயே வாசித்து பாருன்னு சொல்லும் போது அவன் பயப்படுகிறான், அவன் அஞ்சுகிறான். அன்பான சகோதரர்களே, இந்த நிலையிலே அங்கு நாளை மறுமையிலே மனிதனுடைய நன்மை தீமையை அளக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தராசி அல்லாஹ் வைக்கிறான். அது எப்படிப்பட்ட தராசு என்று சொல்லப்படவில்லை குர்ஆன் ஹதீஸிலும், ஆனால் ஒரு தராசு நிறுத்தப்படும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். சூரா ஆராப் அத்தியாயம் 7 வசனம் 8-9 அல்லாஹ் சொல்கிறான், அல் வஸ்னு யௌமை இதில் ஹக், நாளை மறுமையிலே அந்த தராசி நிறுத்தப்படுவது என்பதில் சந்தேகம் இல்லை, அது நிறுத்தப்படும், தராசி நிறுத்தப்படும், அது சந்தேகம் கிடையாது. நன்மை தீமைகள் உங்களுடைய அதிலே போடப்படும். நீங்க உலகத்தில் எந்த அளவுக்கு நன்மை செய்திருக்கிறீர்கள், எந்த அளவுக்கு தீமை செய்திருக்கிறீர்கள் தராசிலே போட்டு காட்டப்படும். நீங்களா பாருங்க, நீங்களா பாருங்க, நீங்கள் எதை செய்தீர்களோ அதை பாருங்கள் மனிதன் பார்ப்பான். அல்லாஹ் சொல்றான், ஃபம்மா மன் சக்குலத் மவாஸீனுஹு ஃபவ ஃபீ ஈஷத்தின் ராலியா, யாருடைய நன்மையுடைய தராசுக்கு அனுத்ததோ அவர் சந்தோஷமான வாழ்க்கை அனுபவிப்பார். யாருடைய தீமையுடைய தராசு கணத்ததோ அவர் கைசேதப்பட்டவராக நரகத்திலே போய் சேருவார். சூரா காரியா அத்தியாயம் 101 வசனம் 6 அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அவர்களுடைய முடிவு அப்படித்தான் இருக்கும். எல்லாவற்றையும் அல்லாஹ் காண்பித்து காண்பித்து தான் கூலி கொடுக்கிறார். மறைவாக மூடலாக அப்படி அல்லாஹ் தீர்ப்பு சொல்ல போவதில்லை. ஒரு இறை விசுவாசி அந்த நாளில் சந்தோஷப்படுவான். அனைத்து நன்மைகள் செய்தது இன்றைக்கு நிரப்பமாக இருக்கிறது. நான் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் முன்னால வைத்து நிற்கிறான். இங்கு கள்ள தராசி வைக்கக்கூடிய அளவுக்கு எதுவும் இருக்காது. உலகத்திலே மனிதன் அளவில் நிறுவையில் மோசடி செய்யலாம். அல்லாஹ் அங்கு மோசடி செய்ய மாட்டான். அவன் முன்னாலே நிரூபித்து அதை அவன் நிறுத்து காட்டுகிறான். எனவே அவன் கண் முன்னால் அது பார்ப்பான். பார்த்தவுடன் அவன் உண்மை புரிந்து கொள்வான். அவன் கைசேதப்பட ஆரம்பிப்பான். அப்படியான ஒரு பயங்கரமான சூழல் நாளை மறுமையில் இருக்கின்ற போது அதிலிருந்து தப்பக்கூடிய ஒரே ஒருவன் தான் ஒரு மூமினாக இருக்கிறான். அவன் எல்லாவற்றிலும் சரியான வெற்றியை தேர்வை பெற்றவனாக அவன் இருந்து கொண்டிருப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் மக்கள் வெயிலில் அகோரமாக தாகத்தோடு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் ஹவுல் கௌசர் என்கின்ற ஒரு தடாகம் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அது ஒரு ஆறு என்று நாங்கள் சொல்வோம், கடல் ஆறு. அது மாதிரி ஒரு ஆறு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. நான் அங்கே நின்று கொண்டு நான் எல்லோருக்கும் தண்ணீர் புகட்டி கொண்டிருப்பேன். தண்ணீர் குடிக்க வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை ரசூலுல்லாஹ் எப்படி விளக்கப்படுத்துகிறார்கள் என்றால், வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு கிண்ணங்கள் அங்கே இருக்கும். வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களின் அளவுக்கு கிண்ணங்கள் இருக்கும். அந்த கிண்ணங்களின் ஊடாக குடிப்பார்கள். அது அந்த தண்ணீர் பாலை விட மிக வெண்மையானது. தண்ணீர் பாலை விட மிக வெண்மையானது. தேனை விட மிகவும் இன்பகரமான ருசிகரமானது. அதை யார் ஒருமுறை குடிக்கிறாரோ மறுபடியும் அவருக்கு தாகம் என்பதே வரமாட்டார். அப்படி பாக்கியம் பொருந்திய ஒரு சூழல் அல்லாஹ் அங்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த நேரத்தில் எல்லோரும் வருவார்கள். அப்படி வருகின்ற போது மலாய்க்கமார்கள் சிலரை தடுப்பார்கள். நீங்கள் அந்த இடத்திலே போய் நீங்கள் தண்ணீர் குடிக்க முடியாது, நீங்கள் திரும்பி செல்லுங்கள் என்று அவர்கள் மலாய்க்காமார்கள் திருப்பி அனுப்புவார்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த நேரத்தில் நான் கேட்பேன், அவர்களை நீங்கள் ஏன் திருப்பி அனுப்புகிறீர்கள், அவர்கள் என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள், ஏன் நீங்கள் திருப்பி அனுப்புகிறீர்கள் கேட்ட நேரம், லா தத்ரி மா ஹதஸு பாதக், நபியே உங்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் உங்களுடைய மௌத்துக்கு பின்னால் அவர்கள் நீங்கள் கொண்டு வந்த மார்க்கத்தில் பல புதுமைகளை உண்டு பண்ணியவர்கள், அதனால் அவர்களுக்கு இன்றைக்கு இந்த தடாகத்தின் தண்ணீர் கொடுக்க முடியாது. அது பற்றி உங்களுக்கு தெரியாது. அவர்கள் என்னென்ன புதுமைகளை உண்டு பண்ணார்கள் உங்களுக்கு தெரியாது. இன்னும் ஒரு ரிவாயத்தில் சொல்லப்படுகிறது, அவர்கள் வந்த வழியாக திரும்பி சென்றவர்கள், அதாவது இஸ்லாத்தை விட்டு மாறி போனவர்கள். எனவே அந்த அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்க முடியாது என்று மலாய்க்கமார்கள் சொன்னோடனே ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், நீங்கள் இருக்காதீர்கள், போய்விடுங்கள் போய்விடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் திருப்பி அவர்கள் அனுப்பி விரட்டி விடுவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, உலகத்திலே மார்க்கத்தை பின்பற்றுகின்ற போது ஒரு அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தன் திருமறையில் எதை மார்க்கம் என்று சொன்னாலும் அதுதான் மார்க்கம். அல்லாஹுடைய தூதர் எதை மார்க்கம் என்று காட்டினாலும் அதுதான் மார்க்கம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கின்றவர்களுக்குத்தான் அந்த ஹவுல் கௌசருடைய தடாகத்தில் நீர் பருகின்ற பாக்கியம் கிடைக்கிறது. எனவே அந்த பாக்கியம் பெறுகின்றவர்களாக மூமின்கள் இருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து தெளிவுபடுத்துகிறார்கள், நரகத்துக்கு மேலால் ஒரு பாலம் போடப்படும். நரகத்துக்கு மேலால் ஒரு பாலம் போடப்படும். அந்த பாலத்தை கடந்துதான் சுவனத்துக்கு செல்ல வேண்டும். சூரா மரியம் அத்தியாயம் 19 வசனம் 71 மற்றும் 72 அல்லாஹ் சொல்கிறான், இல்லா வாரி துஹா வகான ரப்புக ஹத்மம் மக்லியா, அந்த பாலத்தை உங்களில் ஒவ்வொருவரும் கடந்துதான் ஆக வேண்டும். இது அல்லாஹ்வுடைய தீர்க்கமான முடிவு என்று அல்லாஹ் சொல்கிறான். யாருமே அந்த பாலத்திலிருந்து குறுக்கு வழியாக சொர்க்கத்துக்கு போகலாது. ஒவ்வொருவரும் ஸ்டேட் அந்த பாலத்தை கடந்து கொண்டே போகணும். தப்பினவர்கள் சுவனத்தில் போய் சேருவார்கள், தடுமாறியவர்கள் நரகத்தில் போய் விழுவார்கள். தப்புகின்றவர்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் அந்த அந்த பாலத்துக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு, யா அல்லாஹ் இவர்களை காப்பாற்று, இவர்களை காப்பாற்று என்று நான் சொல்லிக் கொண்டிருப்பேன். மக்கள் போவார்கள், அந்த பாலத்தை கடந்து செல்வார்கள். முதலாவதாக கடந்து செல்கின்ற மக்கள் எப்படிப்பட்டவர்களாக கடப்பார்கள் என்றால், நாங்கள் கண்ணை திறந்து இப்படி மூடுவோம், கண்ணை மூடி திறப்போம். அந்த அளவு வேகமாக அவர்கள் அந்த பாலத்தை கடப்பார்கள். மாஷா அல்லாஹ், நீங்க ஒரு முறை சிந்தித்து பாருங்கள், ஒரு செகண்டும் போகாது உங்களால் அந்த கண் இமையை மூடி திறக்க முடியும். அந்த அளவுக்கு வேகமாக ஒரு கூட்டம் போகும். அவர்கள் தான் நல்லடியார்கள், அவர்கள் மூமிங்கள், அந்த பாலத்தை வேகமாக கடப்பார்கள். அடுத்து ரசூலா சொல்கிறார்கள், மின்னல் வேகத்தில் இரண்டாவது சாரார் கடப்பார்கள். மின்னலுடைய வேகத்தை எங்களால் அழுதும் பார்க்க முடியாது, அந்த அளவு வேகமாக அந்த சிராத் என்கின்ற பாலத்தை அவர்கள் கடந்து செல்வார்கள். பாலத்துக்கு பெயர் சிராத். இன்னொரு வார்த்தை ஹதீஸ்ல பயன்படுத்தப்படுகிறது, ஜிசுர் என்று பாலம். ஆனால் பொதுவா மக்கள் நினைக்கிறார் சிராத் முஸ்தகீம் என்ற பாலம் என்று. சிராத் முஸ்தகீம் என்ற பாலம் என்று பெயர் ஹதீஸ்ல வரல, அது எங்க சில பேர் கொடுத்த வியாக்கியானம். அது ஹதீஸ்ல வந்தது சிராத் என்ற வார்த்தை மட்டும்தான். சிராத் என்றால் பாலம் என்று அர்த்தம். அதுதான் ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ்ல ஜிசுர் என்று சொல்கிறார்கள். எனவே அந்த பாலத்தில் இரண்டாவது சாரார் கடக்கின்ற போது மின்னல் வேகத்திலே கடப்பார்கள். அடுத்த சாரார் காற்று அடித்தால் அந்த காற்று வேகமாக அடிக்க தொடங்கும். அது வேகமாக காற்று அடிப்பது போல அடுத்த சாரார் அந்த பாலத்தை கடந்து சுவர்க்கத்திலே போய் சேருவார்கள். அடுத்து வேகமாக ஓடக்கூடிய குதிரை. ஒரு குதிரையை நாங்கள் வேகமாக தட்டினால் எப்படி வேகமாக விரைவாக செல்ல முடியுமோ அது போல அடுத்த சாரார் போவார்கள். அதுக்கு அடுத்த சாரார் பறவை எப்படி பறந்து போகிறதோ அந்த அளவு பறக்கக்கூடிய அந்த வேகத்தின் அளவு அவர்கள் அந்த பாலத்தை கடந்து செல்வார்கள். அதுக்கு அடுத்து மக்கள் போவார்கள். அவர்கள் இந்த உலகத்திலே செய்த அமல்களின் அளவுக்கு ஏற்ப அந்த பாலத்திலே நடந்து போய் கொண்டிருப்பார்கள். நல்ல அமல்களை கூடுதலாக உலகத்திலே செய்தவர்கள், நல்லதுக்காக பாடுபட்டவர்கள் தான் அவ்வளவு வேகமாக போய்கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு மனிதனுடைய நல்ல அமல் எந்த அளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் அந்த பாலத்தை கடந்து போய்கொண்டிருப்பார்கள். சில பேருடைய நிலைமை எப்படி பயங்கரமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்களால் நடந்து போக முடியாது, தவழ்ந்து தவழ்ந்து இழுபட்டவர்களாக அந்த பாலத்தை கடந்து போய்கொண்டிருப்பார்கள். அந்த அளவுக்கு உலகத்திலே நன்மை குறைவாக செய்தவர்கள் அவர்கள் தான். சில பேருக்கு நன்மை செய்கள் என்றால் வெறுப்பாகத்தான் இருக்கும். நிறைய பேருக்கு வக்து தொழுகைக்கு வக்குத்துக்கு போக வேண்டும் என்றோ நல்லதை அப்போதே செய்துவிட வேண்டும் என்றோ ஆர்வம் இருக்காது. தீமை ஒன்று செய்தால் பெரிய ஆராதனை அங்கு நடந்து முடியும். அவர்களுடைய செயலுக்கேற்பத்தான் அந்த நரகத்தினுடைய பாலத்தை கடந்து போவார்கள். ரசூலுல்லாஹ் அதோடு அந்த ஹதீஸை முடிக்கவில்லை. அந்த பாலத்தினுடைய இரு பக்கங்களிலும் சில, அதாவது முட்கள் போன்ற கொக்கில்கள் அதிலே அங்கு மாட்டப்பட்டிருக்கும். அல்லாஹ் யாரை அந்த கொக்கிலேயே இழுத்துக் கொள்ள வேண்டும் என்று கட்டளையிடுகிறானோ அவர்கள் மாட்டிப்படுவார்கள். மாட்டிப்பட்டால் நரகத்தில் விழுந்து விடுவார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இவ்வளவும் நல்ல மக்களுக்காக அல்லாஹு தஆலா செய்து கொடுத்திருக்கிறான். ஒரு மூமின் அத்தனையிலும் பாஸ் பண்ணி அவன் வெற்றி அடைந்து சித்தி அடைந்து அந்த பாலத்தை கடந்து போவான். அடுத்து அவனுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா சில பேருக்கு ஷபாத் செய்யக்கூடிய அனுமதி கொடுத்திருக்கிறான். ரசூலுல்லாஹ் முதல் இந்த உம்மத்துக்கு ஷபாத் செய்வார்கள். அல்லாஹ் அந்த ஷபாத்தை ஏற்றுக்கொள்வான். மலாய்க்கமார்கள் இந்த உம்மத்துக்காக ஷபாத் செய்வார்கள். அந்த ஷபாத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அதாவது இந்த மூமின்களை நரகத்திலிருந்து அல்லாஹ் நீ பாதுகாத்து சுவர்க்கத்திலே கொண்டு போய் சேர்த்து விடு என்றுதான் அவர்களுடைய ஷபாத். பரிந்து பேசுவார்கள், யா அல்லாஹ் இவரை நீ நரகத்திலே போடாதே, சுவர்க்கத்திலே கொண்டு போய் சேர் என்று மலாய்க்கமார்கள் ஷபாத் செய்வார்கள். அல்லாஹ் அந்த ஷபாத்தை ஏற்றுக்கொள்வான். மூமின்களுக்கும் அல்லாஹ் அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறான். மூமின்கள் சுவர்க்கத்தில் இருக்கின்ற போது நரகத்தை பார்ப்பார்கள். பார்த்து அல்லாஹ்வுக்கு சொல்றாங்க, யா அல்லாஹ் நரகத்தில் இருக்கின்ற மக்கள் யாரு தெரியுமா? யுஸல்லூன மஅனா, இந்த மக்கள் உலகத்திலே நாங்கள் தொழும் போது எங்களோடு தொழுந்தவர்கள் தான். அவர்கள் எங்களோடு நோம்பு பிடித்தவர்கள், அவர்கள் எங்களோடு ஹஜ்ஜி செய்தவர்கள். ஆனால் செய்த பாவத்தின் காரணமாக நரகத்தில் இருக்கிறார்கள். யா அல்லாஹ் நீ அவர்களை நரகத்தில் நீ விடுதலை செய்யாதா என்று மூமின்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். அப்போது அல்லாஹ் சொல்கிறான் மூமின்களுக்கு, நீங்கள் போங்கள், நரகத்தை பாருங்கள், நரகத்தில் உங்களுக்கு தெரிந்த எல்லோரையும் நரகத்திலிருந்து விடுவித்து சொர்க்கத்தை கொண்டு போய் சேருங்கள் அல்லாஹ் சொல்லுவார். அப்போது மூமின்கள் வருவார்கள், அவர்களுக்கு தெரிந்த அனைவரையும் பார்ப்பார்கள், எல்லோரையும் கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்ப்பார்கள். அல்லாஹ் கேட்பான், முடிந்து விட்டதா உங்கள் நிறைமை, காரியம் முடிந்து விட்டதா? அல்லாஹ் முடிந்து விட்டது என்று சொல்வார்கள். நீங்கள் போய் பாருங்கள், ஒரு தீனார் அளவுக்கு ஈமானுடன் யார் இருந்தானோ அவனை நரகத்திலிருந்து கொண்டு வந்து சேர்த்து போடுங்க, சுவர்க்கத்தில் கொண்டு வந்து போடுங்க அல்லாஹ் சொல்வான். மறுபடி இந்த மூமின்கள் வருவார்கள், ஒரு தீனார் அளவுக்கு நன்மை செய்த ஈமானுடன் இருந்த அந்த மூமினை பார்ப்பார்கள், அவர்களும் அந்த நரகத்தின் காப்பாற்றப்பட்டு சுவர்க்கத்திலே சேர்ப்பார். அல்லாஹ் கேட்பான், முடிந்ததா, கொண்டு வந்து சேர்த்துவியா அல்லாஹ், போய் மறுபடியும் பாருங்கள். அரை தீனார் அளவுக்கு ஈமானோடு நன்மை செய்தவர்கள் இருப்பார்கள், அவர்களும் கொண்டு வந்த சொர்க்கத்திலே சேருங்கள் என்று சொல்வார். இந்த மக்கள், இந்த மூமின்கள் நரகத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக போகின்றவர்கள் யார் தெரியுமா? இப்ப தெரியாத மக்களை தான் ஈமானே அல்லாஹ் தான் அந்த இடத்துல காட்டுகிறான். அதனால அவர்கள் விடுவித்துக் கொண்டாந்து போடுவார்கள். எல்லாம் முடிந்த பிறகு அல்லாஹ் கேட்பார், முடிந்ததா? ஓ, முடிந்ததா? இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், இன்னும் சில பேரும் இருக்கிறார்கள், நான் அவர்களை விடுதலை செய்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் ஒரு கைப்பிடி அளவு நரகத்திலிருந்து பாவிகளை எப்படி எடுத்து வெளியில் எடுத்து சுவர்க்கத்துக்கு அனுப்புவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிம் இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அன்பான சகோதரர்களை, ஒன்றை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். மூமின்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற அந்தஸ்தை சிந்தித்து பாருங்கள். ஒரு மூமின் அவனுடைய ஆரம்ப அந்த ரூ கைப்பற்றப்பட்ட நிலையிலிருந்து சுவனத்திலே கொண்டு போய் சேர்க்கப்படுகின்ற வரைக்கும் அவனுடைய பாதை வெற்றிகரமாக அமைகிறது. அவனுடைய முடிவு நல்லதாக மாறுது. எவ்வளவு சந்தோஷமான ஒன்று! நரகத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய, விடுதலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அந்த அந்தஸ்தை கொடுக்கிறான். அப்படிப்பட்டவர்கள் தான் மூமின்கள். இவ்வளவு முடிந்த பிறகுதான் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். அல்லாஹ் சொர்க்கவாதிகளுக்கு மூமிகளுக்கு வந்து கேட்கிறான், வேறு ஏதாவது உங்களுக்கு நான் தர வேண்டுமா? இன்னும் ஏதாவது அதிகமாக நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒன்று தர வேண்டுமான்னு கேட்பார்கள். அல்லாஹ் கேட்கிறான், மலக்குகள் சொல்வார், யா அல்லாஹ், அலம் துபியல் துபியல் உஜுஹனா, எங்களுடைய முகத்தையே நீ வெண்மையாக ஆக்கி சொர்க்கத்தில் போட்டிருக்கிறாய். பத்து நஜ்ஜீனா மினன்னார், நரகத்திலிருந்து காப்பாற்றிய சுவர்க்கத்தில் போட்டு, இதை விட வேற என்றுதான் எங்களுக்கு இன்றைக்கு வேணும்? நாங்கள் சுவர்க்கத்திலே பிரகாசம் உடையவர்களாக இன்றைக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். நரகத்திலிருந்து அந்த படு பாதகமான நிலையிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் இருக்கிறோம். இதை நீ தந்த, அதை விட வேற எது எங்களுக்கு வேணுமையா அல்லாஹ் என்று மூமின்கள் சொல்வார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னும் ஒன்று பாக்கி இருக்கிறது. அவர்கள் இன்னும் அல்லாஹை காணவில்லை, அவர்கள் இன்னும் அல்லாஹை காணவில்லை. அவர்களுக்கும் அல்லாஹுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த திரை அல்லாஹ் நீக்கி விடுவான், அவர்கள் அல்லாஹை பார்ப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு மூமின் அவனால தான் அல்லாஹ் பார்க்க முடியும், அவனை தவிர யாராலும் அல்லாஹை பார்க்க முடியாது. சூரா கியாமா அத்தியாயம் 75 வசனம் 21 அல்லாஹ் சொல்கிறான், உஜூஹு யௌமைதின் நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, அந்த நாளில் சில முகங்கள் செழிப்பானதாக இருக்கும், சந்தோஷத்திலே செழிப்பானதாக இருக்கும், அவர்கள் ரப்பை அப்படியே பார்த்துக் கொண்டிருப்பார்கள். மூமின்களுக்குத்தான் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். நானும் நீங்கள் உலகத்திலே இந்த தொழுகைக்கு பிறகு ஒன்று குழும் இருக்கிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஏனைய அமல்கள் எல்லாம் செய்கிறோம், ஆண்களும் செய்கிறார்கள் பெண்களும் செய்கிறார்கள். ஆனால் எங்களுடைய இறுதி இலக்கு சுவனத்தில் அல்லாஹை பார்ப்பதால், சுவனத்தில் அடைந்தால் அல்லாஹ் அடுத்து பார்க்க வேண்டும். ஏன்னா அல்லாஹுடைய கட்டளையை நம்பிதான் நாங்கள் உலகத்தில் செயல்படுகிறோம். அப்படியாக இருந்தால் இறுதி முடிவை தரக்கூடிய ரப்பை பார்க்க வேண்டுமா வேண்டாமா? அந்த பாக்கியம் வேண்டும் என்கின்ற மக்களுக்கு அல்லாஹ் மூமின்களுக்கு மட்டும்தான் கொடுக்கிறான். அவர்கள் பார்ப்பார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் மறுமையில் அல்லாஹை பார்ப்போமா என்று கேட்டார்கள். ரசூலல்லாஹ் உதாரணம் மூலமாக விளக்கப்படுத்துகிறார்கள். நீங்கள் சூரியனை பார்க்கிறீர்கள், அந்த சூரியன் பளிச்சென்று வெளிச்சம் அடிக்கிறது, எந்த ஒரு மேகத்தால் அது மூடப்படாமல் பகல் பொழுதிலே தெளிவாக தெரிகிறது. இந்த சூரியனை பார்ப்பதில் உங்களுக்குள்ள நீங்கள் முண்டி அடித்துக் கொண்டு வருகிறீர்களா, நெருக்கிக் கொண்டு வருகிறீர்களா, ஒருவரொருவர் முட்டி தள்ளிக்கொண்டு வருகிறீர்களா என்று ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, இருந்தால் அப்படி தெளிவாக தெரிகிறது என்றார்கள். இரவிலே, பௌர்ணமியுடைய இரவிலே சந்திரனை நீங்கள் பார்க்கிறீர்கள், அதுவும் எந்த மேகத்தாலும் மூடப்படாமல் தெளிவாக தெரிகிறது. அதை பார்ப்பதற்கு உலகத்திலே நீங்கள் முட்டி மோதிக்கொண்டு பார்த்துக் கொண்டா நிற்கிறீர்கள் என்று கேட்டார்கள். இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, நின்றால் அப்படி தெளிவாக தெரிகிறது. இது மாதிரி உங்களுடைய ரப்பை நீங்கள் மறுமையில சந்திப்பீர்கள், பார்ப்பீர்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த ஒரு பாக்கியம் மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அவர்கள் நாளை மறுமையிலே மிகப்பெரிய பாக்கியங்களை அடைவார்கள். அல்லாஹ் தஆலா மறுமையிலே மக்களை மூன்று கூட்டங்களாக பிரிக்கிறான். ஒரு சாரார் அஸ்ஸாபிகூனல் அவ்வலுன், அவர்கள் ஈமான் கொள்வதிலே முந்திக் கொண்டவர்கள், அவர்கள் நேர சுரம் போய்கொண்டே இருப்பார்கள். இரண்டாவது அஸ்ஹாபுல் யமீன், வலது பக்கத்தை சார்ந்த ஒரு சாரார் இருப்பார்கள். மூன்றாவது அஸ்ஹாபு ஷிமால், இடது பக்கத்தை சார்ந்த ஒரு சாரார் இருப்பார்கள். யமீன் என்று சொல்லுகின்றவர்கள் வலது பக்கத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் சுவனவாதிகள். அஸ்ஹாபு ஷிமால், இடது பக்கத்தை சார்ந்தவர்கள் நரகவாதிகள், அவர்கள் நரகத்துக்கு போவார்கள். சூரா வாக்கியா அத்தியாயம் 56 வசனம் ஆரம்பத்திலிருந்து அல்லாஹு தஆலா வாக்கியாவுடைய நிகழ்வை சொல்கிறான். நீங்கள் 8-10 இருந்து வசனங்கள் தொடர்ந்து வாசித்து பாருங்கள். அந்த அஸ்ஹாபுல் யமீனும் அஸ்ஹாபிகுனல் அவ்வலூன் முந்திச் செல்கின்ற மக்களும் சுவனத்தில் அடைகின்ற இன்பங்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அவர்களுக்கு கனிகள் எல்லாம் பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும், அவர்கள் நினைத்தால் எதையும் சாப்பிட முடியும். ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல கூட சொல்கிறார்கள், நாளை மறுமேலே மூமின்களுக்கு கொடுக்கக்கூடிய பானத்தினால் அவர்கள் பழகினால் தலை சுற்று எடுக்காது. இப்ப நாங்கள் சாதாரணமா ஒருவன் போதை அருந்தினால் அவனுக்கு மயங்கி தள்ளாடி தலை சுற்று எடுத்து தலைவலி எடுத்து தான் இருப்பான். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அப்படி ஒரு நாள் மறுமையிலே மூமினுக்கு கிடைக்காது. அவர்கள் பானத்தை பருகுவார்கள், அவர்களுக்கு அப்படியா நிலைமை அவர்கள் அடைய மாட்டார்கள். அவர்கள் மலங்களிக்கவும் மாட்டார்கள். வேர்வை என்பது அவர்களுக்கு கிடையாது. உலகத்தை தான் வேர்வை, ஆனால் மறுமையிலே கிடையாது. அல்லாஹு தஆலா சூரா அந்த வாக்கியால் தெளிவுபடுத்துகிறார், அஸ்ஹாபுல் யமீன் வ அஸ்ஹாபு ஷிமால், அவர்கள் ஃபீ சித்ரின் மஹ்லூத் வ தல்ஹிம் மந்தூத் வ மாயி மக்ஸூப், அவர்கள் முள்ளில்லாத இளந்தை மரத்துக்கு கீழே இருப்பார்கள். வாழை மரத்தின் கொலைகள் அடுக்கடுக்காக தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வாழை மரத்தின் நிழலும் கீழே அவர்கள் உட்கார்ந்து இருப்பார்கள். நீண்ட நிழலு கீழே உட்கார்ந்து கொண்டிருப்பார்கள். நீரூட்டு அப்படி அவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். அவர்களுக்கு பரிமாறுவதற்கென்று சில இளைஞர்கள் நியமிக்கப்படுவார்கள், மாறாத வயதுடைய இளைஞர்கள். அவர்கள் கிண்ணங்களை கையில சுமந்து வருவார்கள், கேத்தல்களை சுமந்து வருவார்கள். அவர்கள் அந்த கிண்ணங்களிலே கேத்தல்களிலே இவர்களுக்கு புகட்டக்கூடியதை புகட்டிக் கொண்டிருப்பார்கள். லா யுஸ்தஊன், அது குடிப்பதனால் அவர்களுக்கு தலைவலியும் வராது. அங்கு இருப்பார்கள். முத்துக்கள், பாதுகாக்கப்பட்ட முத்துக்களை போன்று ஹௌருலீன் என்கின்ற கண்ணழகிகள் அவர்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த இன்பத்தை அடைவிப்பார்கள். இப்படி அந்த இன்பத்தை பற்றி சூரா வாக்கிய தெளிவுபடுத்துகிறது. ஒவ்வொரு சுவனவாதியும் நேருக்கு நேராக உட்கார்ந்து கொண்டு எப்படி சுகமாயிருக்கிறீங்களா விசாரிப்பார்கள். சலாமுன் சலாம், அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தையெல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அந்த தஹையா முபாரக்கா, பரக்கத்து பொருந்தி அல்லாஹுடைய வாழ்த்து செய்தி, அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வாழ்த்து செய்தியே பரிமாறுவார்கள். லா யஸ்மவுன ஃபியா லகவும் வலா தஸீமா, அவர்கள் பாவத்தை பற்றியோ வீணான வார்த்தைகளோ வேடிக்கையோ அந்த சூரத்தில் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு எல்லாம் நிம்மதியான வாழ்வு கிடைக்கும். ரசூலா சொல்கிறார்கள், ஒரு சுவனவாதி சுவனவாதி ஒரு குதிரையில ஏறி ஒரு மரத்தினுடைய நிழலும் கீழால் அவர் பயணிக்கிறார். அவர் 100 வருடம் கடந்தாலும் அந்த மரத்தினுடைய நிழலை அவர் தாண்டி போக மாட்டார். அந்த நிழலை தாண்டுவதற்கு 100 வருடம் தான் அவர் பயணித்தாலும், குதிரை வேகமாக போகிறார், வலிமை உள்ள குதிரை, வேகமாக செல்லக்கூடிய குதிரை. ரசூல் அதையும் தெளிவுபடுத்துகிறார்கள், அப்படிப்பட்ட குதிரையில செல்லக்கூடியவன் சுவனத்தினுடைய மரத்தின் நிழலில் அவன் பிரயாணம் செய்கிறான். ஆனால் அந்த நிழலை கடக்க அவன் 100 வருஷம் கூட பிடிக்கும். அந்த அளவு 100 வருஷம் தாண்டினாலும் நிழலை கடந்து விட முடியாது. அந்த அளவு பாக்கியம் சுவனவாதிகளுக்கு கிடைக்கிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் காட்டினார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, சுவனத்தினுடைய அந்த சுகபோகங்களை எல்லாம் குர்ஆன் மேலும் தெளிவாக பல வசனங்களிலே விவரித்துக் கொண்டிருக்கிறது. எனவே முஸ்லீம்கள் மூமின்களாக வாழ, அவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாகத்தான் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் வாழ வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மூமினுடைய ரூஹ் உலகத்திலே கைப்பற்றப்பட்டு விட்டால் அவன் இந்த உலகத்திலிருந்து ஓய்வு பெறுகிறான். ஏன், உலகத்தில் அவன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு சம்பாதித்து உழைத்தவன், இன்றைக்கு அந்த உழைப்பிலிருந்து அவன் ஓய்வு அடைகிறான். நீங்கள் சாதாரணமா பாருங்கள், ஒரு மனிதன் தொழிலுக்கு சென்றால் 60 வயது வரைக்கும் அவனுக்கு பென்ஷன் இருக்கிறது. 55 தானியால் கூடிதான் ஒரு 5 வருடம் அவனுக்கு தொழில் வாய்ப்புக்கான ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டது. 60 வருஷம் வரைக்கும் நீ வாழலாம், தொழில் புரியலாம். 60 தாண்டி விட்டால் நீ போய் கண்டிப்பா வீட்டில் தான் உட்காரணும். நீ உன்னை வைத்து இங்க நிர்வாகம் செய்யலாது. இப்ப உனக்குரிய அந்த தகமை, அந்த இயலாமை எல்லாம் இருக்கிறது. தகமை இப்போது இல்லை, என்னோட வயது அந்த அளவுக்கு போய்விட்டது. இப்போது நீ வீட்டில் உட்கார்ந்துகொள், உனக்குரிய ஃபண்ட் வந்து சேரும், அதை வைத்து நீ உன்னை வாழ்க்கை ஓட்டுன்னு மனிதன் சாதாரணமாக உலகத்தை ஓடுன்னு சொல்கிறார். ரசூலா சொல்கிறார்கள், ஒரு மூமியான ரூஹு பிரிகிற வரையும் அல்லாஹுக்காகவே உலகத்தை வாழ்ந்து அவன் மரணிக்கிறான். எனவே அவன் இந்த உலகத்திலிருந்து ஓய்வு தான் பெறுகிறான். அந்த ஓய்வு கபுரை அவனுக்கு கிடைக்கிறது. மறுமை உண்டாகிற வரைக்கு அந்த ஓய்வில் தான் அவன் தூங்குவான், புதுமாப்பிள மாதிரி. ஆனால் கெட்டவராக வாழ்ந்த ஒரு மனிதன் அவன் இந்த உலகத்தில் அவனில் ஓய்வு பெறுவது, அவனில் இருந்து மற்றவர்கள் ஓய்வு அடைகிறார்கள். போய் சேர்ந்துட்டான் மகன், போய் சேர்ந்துட்டான் என்று மனிதர்கள், மிருகங்கள், கால்நடைகள் எல்லாம் அவனிலிருந்து ஓய்வு பெறுகிறது என்று சூசலாக சொன்னார்கள். அப்ப இவனுக்கு ஓய்வு இல்லை. இவனுக்கு என்ன, இவனுக்கு இப்போ தண்டனை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கியாமத்து நாள் வருகின்ற வரைக்கும் தண்டனை அனுபவிப்பான். கபரில் அவனுக்கு வேதனை ஆரம்பிக்கின்ற போது அவன் சொல்கிறான், யா அல்லாஹ் மறுமையை உண்டு பண்ணாதே என்கிறான். முதல் வேற கபரில் அனுபவிக்கின்ற போதே அவன் அல்லாஹ் கேட்கின்ற துவா, யாவா நீ மரணே உண்டு பண்ணாதே, கபரில் இவ்வளவு வேதனை என்றார். கபரில் அவனுக்கு கபர் நரகத்தினுடைய ஒரு வாயில் திறக்கப்படும், நச்சுக்காற்று கபரில் வீசும், நரகத்தினுடைய ஆடை அவன் கபரிலே அணிவிக்கப்படும், கபர் அவனை நெருக்கும். எது வரைக்கும் என்றால் இவனை அல்லாஹ் கியாமத்து நாளில் எழுப்புகின்ற வரை, கியாமத்து நாள் உண்டு பண்ணி இவன் அதிலிருந்து எழுப்புகிற வரைக்கும் இவனுக்கு இந்த அதாபு கிடைக்கும். எனவே இந்த அதாபை அனுபவிக்கின்ற அந்த மனிதன் சொல்கிறான், யா அல்லாஹ் மறுமையை உண்டு பண்ணாதே, இந்த பாடு பெரிய பாடு, இதிலிருந்து நான் தப்ப முடியாது, மறுமை நிலைமை எப்படி இருக்கும் என்று அவன் கதறுகிறான். அவன் போடுகிற கத்தல் அந்த கூச்சல் மனிதர்களை தவிர உலகத்தில் எல்லாமே செவியேற்கிறது என்று ரசூலுல்லாஹி சொன்னார்கள். மனிதன் செவியேற்றால் அவன் மூச்சில்லாமல் அப்படி கீழே விழுந்து விடுவான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தினார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம், உலகத்திலே நாங்கள் நல்ல அமல்களை செய்தவர்களாக அல்லாஹுடைய திருப்தியின் பால் போய் சேரக்கூடியவர்களாக எங்களுடைய இறுதி பயணம் இறுதி முடிவு நல்லதாக இருப்பதற்காக நாங்கள் உலகத்திலே வாழ எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولجميع المسلمين إنه غفور رحيم وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.